தென்றல் அக்டோபர் 2013 இதழில் கதிரவன் ஏழை மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 8A ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர். இதுவரை ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்பதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை சீன தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் எனும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் அல்ல. இந்த கட்டுரை வரிசையில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீன கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். இதுவரை இக்கட்டுரையில் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு குழு எவ்வளவு முக்கியம், மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம், விற்பதா வளர்ப்பதா ஆராய்வதா ஆரம்பிப்பதா, விமர்சனங்களின் முக்கியத்துவம் என்பவற்றை பற்றி பார்த்தோம். மேலே போகலாம், வாருங்கள். கேள்வி: நான் எனது நிறுவனத்தை சமீபத்தில் ஆரம்பித்துள்ளேன். தொழில்நுட்பம் நன்கு வளர்ந்து வருகிறது. ஆனால் என் ஆலோசகர்களும் தனி மூலதனத்தாரும் வணிக ரீதியை பிசினஸ் மாடல் பற்றி குடைந்து எழுக்கிறார்கள். அதை பற்றி நான் இப்போதே கவலைப்படுவானேன்? என் தொழில்நுட்பம் இன்னும் முன்னேறி அதை விற்பொருளாக்கும் தருணத்தில் அதையெல்லாம் பற்றி யோசித்தால் போதாதா? என்னை குடையும் அன்பர்களை, நான் மறுதளித்து விட்டு நிம்மதியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் முழுமையாக முனைவது எப்படி? கதிரவனின் பதில்: இந்த கேள்வியை நான் அடிக்கடி சந்திக்கத்தான் நேர்கிறது. ஆரம்ப நிலை நிறுவனங்களில் பலர் ஆரம்ப காலத்தில் தொழில்நுட்பத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும், வணிக ரீதியை பற்றி அப்புறம் யோசித்துக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். மூலதனத்தாரிடம் கூட தங்கள் தொழில்நுட்பம் எத்தனை கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்று காட்டிக்கொள்ளத்தான் முனைகிறார்களே ஒழிய, நிறுவனத்துக்கு வருமானம் எங்கிருந்து எவ்வளவு கிடைக்கும் என்ற திட்டத்தை மருந்துக்கு கூட கலந்து ஆலோசிக்க முனைவதில்லை. எல்லோரும் அப்படி என்று கூறவில்லை, பொதுவாக அப்படி என்று வைத்துக் கொள்வோமே. வணிக சிந்தனையின் முக்கியத்துவம் எவ்வளவு என்பது உங்கள் நிறுவனத்தின் துறையை சார்ந்தது. நுகர்வோர் இணையதளங்களுக்கு இது சற்று காலம் பொறுத்து கருதப்படுகிறது. அதில் எவ்வளவு பயனர்கள் அந்த தளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கே ஆரம்ப காலத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் நிறுவன என்டர்பிரைஸ், மென்பொருள், மென்பொருள் சேவை அல்லது அத்தகைய நிறுவனங்களின் தகவல் மையம் அல்லது மின்வெளியை சார்ந்த நிறுவனம் ஆகியவற்றுக்கு முதலிலேயே வணிக ரீதி சிந்தனை தேவைப்படுகிறது. முதலீட்டு நிறுவனங்களிலிருந்து பெருந்தொகை சில மில்லியன் டாலர் பெற வேண்டுமானால் இது அத்தியாவசியமாகிறது. ஆனால் ஒன்று சொல்வேன், எந்த நிறுவனமானாலும் வணிக ரீதி சிந்தனை என்பது முன்பின் முரணான முந்திரி கொட்டை ஆகாது. அது சீக்கிரம் சிந்தித்து விட்டோமே என்ற கவலைக்கே இடமில்லை. எவ்வளவு சீக்கிரம் சிந்தித்தாலும் அதற்கு ஓரளவாவது பலன் உள்ளது. தொழில்நுட்பத்தை எந்த திக்கில் வளர்க்க வேண்டும் என்பதற்கும் உதவக்கூடும். எந்த ஆரம்ப நிலை நிறுவனமானாலும் வருமானம் எப்படி வரும், எவ்வாறு பெருகி எப்போது வளர்ச்சி நிலை அடைந்து முதலீட்டாருக்கு லாபம் அளிக்கும் வகையில் வெளியேற எக்ஸிட் முடியும் என்று எப்போதாவது அறிந்தே தீர வேண்டியதுதானே. 2000 வருட ஆரம்பத்தில் இணையதளங்களுக்கு இந்த குறிக்கோள் இல்லைதான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சமீபத்தில் லிங்க்டின் தவிர மற்ற இணையதளங்கள் பொது பங்கு சந்தையில் சரியாக விற்காததால் அத்தகைய நிறுவனங்களின் வணிக வருமான பரிசோதனையின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. பேஸ்புக் உட்பட இப்போது வருமான வெற்றியால் பேஸ்புக் பங்கு விலை தேறி வருகிறது என்பதும், லிங்க்டின் பங்கு விலை நன்கு உயர்ந்துள்ளது என்பதும் நம் கருத்தோடுதானே ஒத்துப்போகிறது. நிறுவனங்களுக்கு விற்கும் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு எப்போதுமே வணிக வருமான ரீதியான சிந்தனை முதலிலிருந்தே தேவைதான். முன்பு அது மிக தெளிவாக இருந்தது. பொருளை விற்பார்கள், பிறகு அதற்கேற்ற விலையை வாங்கிக் கொள்வார்கள். திருப்திகரமாக மேலும் மேலும் இன்னும் பல நிறுவனங்களுக்கு அதே பொருளை விற்று அல்லது இன்னும் அதே நிறுவனங்களுக்கு மீண்டும் அதே பொருளையோ சார்புடைய வேறு பொருட்களையோ விற்று வளர்ச்சி பெறுவார்கள். ஆனால் இப்போதோ பல பல விதமான வருமான வழிகள் வந்துவிட்டன. மென்பொருளை ஒரே முறையாக விற்கலாம் அல்லது மாத தவணை முறையில் விற்கலாம், அல்லது தங்கள் தகவல் மையத்திலிருந்து சேவையாக அளித்து சந்தா பெறலாம், அல்லது மின்மேகத்தில் மென்பொருளை வைத்து சேவை அளிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்த கலவையாகவும் இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் இம்முறை விவரிக்க இடமில்லை, அடுத்த பகுதியில் விவரிக்கிறேன். இப்போதைக்கு நிறுவனங்களுக்கு விற்க முற்படும் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு விற்பொருள் உருவாக்கினால் மட்டும் போதாது, வருமான திட்டம் பற்றியும் ஓரளவுக்காவது யோசிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால் போதும். திட்டத்தின் ஆழ்ந்த விவரங்களை விற்பதற்கு சற்று முன் விவரித்துக் கொள்ளலாம். ஆனால் முன்பு கூறியபடி நுகர்வோர் நிறுவனங்களுக்கு வருமான ரீதி திட்டங்களை உடனே யோசிப்பது 100% அவசியமில்லை என்றாலும் ஆரம்பத்திலேயே அதை பற்றி யோசிப்பது சற்று நல்லதுதான். இந்த மாதிரி நிறுவனங்கள் நெட்ஃபிளிக்ஸ் போன்று நுகர்வோருக்கு சந்தா முறை சேவை அளிப்பதா அல்லது கூகுள், யாஹூ, ஃபேஸ்புக் போன்று விலையின்றி சேவை அளித்து விளம்பரதாரரிடமிருந்து வருமானம் திரட்டுவதா என்று யோசிப்பது நல்லது. அல்லது இரண்டுக்கும் இடையில் பொதுவாக சந்தாவற்ற சேவை அளித்து அதற்கு மேல் பொருள் விற்பனை அல்லது விளையாட்டுகள் இது போன்று வருமானம் திரட்டலாம். ஃபேஸ்புக்கு கூட ஜிங்கா நிறுவனத்தின் விளையாட்டுகளை தன் பயனர்களுக்கு விளையாட விட்டு ஜிங்காவிடமிருந்து வருமானம் திரட்டியது. இப்போது அதை தவிர்த்து முழுக்கவும் விளம்பர ரீதியாகவும் நண்பர்களுக்கு பரிசு விற்பனையிலும் இறங்கிவிட்டது. இந்த மாற்றம் நமது அடுத்த விஷயத்துக்கு முன்காட்டி அந்த முக்கியமான விஷயம் முதலிலேயே வருமானம் மற்றும் லாப நஷ்ட திட்டங்களை யோசித்து வைத்தால் சிறிது சிறிதாக மாற்றி பரிசோதனை செய்து பார்த்து சரியான திட்டத்தை அடையக்கூடும். நெட்ஃபிளிக்ஸை இதற்கு கூட உதாரணமாக சொல்ல முடியும். முதலில் திரைத்தட்டுகளை மட்டும் வாடகைக்கு அனுப்பிய நெட்ஃபிளிக்ஸ் சிறிது சிறிதாக மாற்றி இப்போது அதே சந்தாதாரர்களுக்கு பெரும்பாலாக மின்வலி மூலம் மின் அருவியாக அனுப்பும் வணிக ரீதிக்கு மாறியுள்ளது. அதற்கும் மேல் தானே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் தயாரித்தளிக்க ஆரம்பித்து HBO நிறுவனத்துடன் போட்டியில் இறங்கியுள்ளது. அந்த ரீதிக்கு போட்டியிடும் அமேசான் நிறுவனம் புத்தகங்களை மின்வலை மூலம் விற்பதில் முதலிலேயே ஆரம்பித்து வருமான வளர்த்தது தெரிந்தே அல்லவா? மேற்கூறிய விவரங்களிலிருந்து எந்த வகை ஆரம்ப நிலை நிறுவனமாயிருப்பினும் ஆரம்பத்திலிருந்தே வருமான திட்டத்தை யோசிப்பது நல்லதுதான் என்பது புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த பகுதியில் சற்று முன்பு குறிப்பிட்டுள்ளபடி வெவ்வேறு வகையான வருமான மற்றும் லாப நஷ்ட திட்டங்களை பற்றி விவரிக்கலாம். அதையடுத்து வேறொரு ஆரம்ப நிலை யுக்தி ஒன்றை பார்ப்போம். தொடரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.